بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري قولي نعم நோன்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பாடத்தை படித்து வருகிறோம். நேற்று நாம் படித்த பாடத்தின் சுருக்கம், நேற்று ஆசிரியர் அவர்கள் நோன்பின் வகைகளை பற்றி கூறினார்கள். ஒவ்வொரு இபாதத்திலும் பல வகைகள் இருக்கின்றன, அதனுடைய சட்டங்களை கவனித்து இதற்கு நாம் உதாரணம் கூறினோம். எப்படி? உதாரணமாக தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஃபர்தான தொழுகை இருக்கிறது, வாஜிபான தொழுகை இருக்கிறது, முஸ்தஹப்பான சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. அதுபோன்றுதான் நோன்பிலும் சில வகைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது வகை ஃபர்த். இந்த ஃபர்தான வகையில ஒரே ஒரு நோன்பு மட்டும் வரும். ஃபர்த் என்ற இந்த முதல் வகையில ஒரே ஒரு நோன்பு மட்டும் வரும், அதாவது ரமதானுடைய நோன்பு. இந்த ரமதானுடைய நோன்பு நீங்கள் அதை ரமதானுடைய மாதத்தில் வைத்தாலும் சரி, அல்லது ரமதானுடைய நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு வைத்தாலும் சரி, அது ஃபர்தான நோன்பாக ஆகும். ரமதானுடைய நோன்பை ரமதானில் வைப்பது என்ன? அதான், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதை போல. யாருக்கு பிரச்சனை இருக்குமோ, உதாரணமாக பயணத்தில் உள்ளவர்கள், நோயில் உள்ளவர்கள், பெண்களுக்கு இயற்கையாக உள்ள அந்த தங்கடம் உள்ளவர்கள், அவர்கள் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு எத்தனை நோன்புகளை ரமதானில் விட்டார்களோ அந்த நாள்களை கணக்கிட்டு ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் வைக்க வேண்டும். அதே போல கர்ப்பிணியாக உள்ள பெண்கள், அதே போல பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், ரமதானுடைய மாதத்தில் அவங்களால நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் எத்தனை நோன்பை அவர்கள் விடுகிறார்களோ அந்த நோன்பை ரமதான் முடிந்ததற்கு பிறகு, எப்போது அவர்களுக்கு ஆரோக்கியம் உடல் சுகம் திரும்புகிறதோ, அவர்களுக்கு எப்போது நோன்பு வைக்க முடியும் என்ற ஆற்றல் ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலே அவர்கள் அந்த நோன்பை கதா செய்து கொள்ள வேண்டும். அப்போ அதாவது நோன்புடைய வகைகளில் முதல் வகை ஃபர்த். அந்த ஃபர்தான நோன்பு என்று மார்க்கம் எதை சொல்கிறது? ரமதானுடைய நோன்பை சொல்கிறது. அந்த ரமதானுடைய நோன்பு என்பது அதாவாக நீங்கள் நோற்றாலும் சரி, அல்லது கதாவாக நோற்றாலும் சரி. இரண்டாவது குற்ற பரிகாரத்திற்காக இருக்கக்கூடிய நோன்புகள், இது வாஜிப் என்ற சட்டத்தின் கீழ் வரும். நோன்புடைய இரண்டாவது வகை வாஜிபான நோன்புகள், நோன்பின் இரண்டாவது வகை வாஜிப். அந்த வாஜிபில் இரண்டு வகை, அதான் இரண்டாவது வகை மூன்றாவது வகை நம்ம பிரிச்சிருக்கிறோம். அந்த வாஜிப், அதாவது இரண்டாவது வகை வாஜிபான நோன்பு. இந்த வாஜிப் என்பது ஒரு குற்றத்திற்காக வேண்டி, ஒரு குற்றத்திற்காக, ஒரு முஸ்லீம் செய்த ஒரு தவறுக்காக பரிகாரம் செய்வது. அந்த அடிப்படையில் சில நோன்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். அது ஒவ்வொரு குற்றத்துக்கும் அந்த குற்றத்தினுடைய வகைக்கு தகுந்த மாதிரி. உதாரணத்துக்கு கொலை செய்தவருக்கு 60 நோன்புகள். இப்போ ஒரு இஹ்ராமுடைய ஆடையில ஒரு வேட்டை பிராணியை கொன்றதற்கு அதுக்கு 6 நோன்பு. இந்த மாதிரி அதே போல சத்தியம் செய்து முடிச்சுட்டா அதுக்கு 3 நோன்பு. இப்ப இந்த மாதிரி குற்றத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹு தஆலா நோன்பினுடைய எண்ணிக்கைகளை கடமையாக்கி இருக்கிறார். இந்த நோன்பு வாஜிப் என்ற ஹுக்குமுக்கு கீழே, வாஜிப் என்ற சட்டத்துக்கு கீழே வரும். இது குற்ற பரிகாரத்துக்காக உள்ள நோன்புகள். இந்த குற்ற பரிகாரத்துக்காக வைக்கப்படக்கூடிய நோன்புகள் 7 சட்டங்களுக்கு கீழே வரும். அதாவது 7 நோன்புகள் இருக்கின்றன, புரியுதுங்களா? அதான் நம்ம சொன்னோம். 1, இஹ்ராமுடைய நிலையில தலைமுடியை சிரைச்சிட்டா, அந்த மாதிரி 7. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சுருக்கமா கவனிங்க? 1, குற்றப்பரிகாரம், அதாவது இஹ்ராமுடைய நிலையில தலைமுடியை சிரைத்து விட்டால் அவர் நோன்பு வைக்கணும், சரியா? இரண்டாவது ஹஜ் தமத்து, அவர் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்றால் நோன்பு வைப்பார். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான ஒருவரை கொலை செய்து விட்டால் அதற்காக வைக்கக்கூடிய நோன்பு. நான்காவது, ஒரு மனிதர் அதுக்கு முன்னாடி இருக்க முதல் சரி, எண்ணிக்கை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் வரிசையா உஸ்தாத் போட்டுக்க மாதிரி சொல்லுங்க. ஒன்னு ஃபிதியா, இரண்டாவதாக அதாவது இஹ்ராம் உடையது, மூன்றாவது கஃபாரத்து கத்லில் கத்தார், ஒரு முஸ்லீமான மனிதரை கொன்று விட்டால், ஒரு முஸ்லீமான மனிதரை கொன்று விட்டால். நான்காவது தான் கஃபாரத்துல் யமீன், சத்தியம் செய்து முறித்து விடுவது. ஐந்தாவது இஹ்ராமுடைய நிலையில ஒரு வேட்டை பிராணியை கொள்வது. ஆறாவது மனைவியை தாய்க்கு ஒப்பிடுவதால் ஏற்படக்கூடிய அந்த குற்றத்துக்கான பரிகாரம், அது வந்து ஆறாவது. ஏழாவது ரமதானுடைய மாதத்தில் தெரிந்த நிலையில மனைவியோட சேர்ந்து விட்டால் அதுக்காக வேண்டியுள்ள தண்டனை. சரியா, இது வந்து குற்றத்துக்காக பரிகாரமாக செய்யப்படக்கூடிய வாஜிபான நோன்புகள். அடுத்து வாஜிபான நோன்பு இன்னொரு வகை இருக்குது, அதான் நோன்புடைய மூன்றாவது வகை, நேர்ச்சையினால் வாஜிபாக கூடிய நோன்பு. அடுத்து நான்காவது வகையான நோன்பு உபரியான நஃபிலான நோன்புகள், உபரியான நஃபிலான நோன்புகள். இந்த உபரியான நஃபிலான நோன்புகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று காலங்கள் குறிப்பிடப்படாத நோன்பு, அதாவது நோன்பு வைப்பது தடை செய்யப்படாத நாள்கள்ல, நோன்பு வைப்பது தடை செய்யப்படாத நாள்கள்ல நீ அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடிய நோன்புகள், அந்த நோன்பு வந்து பொதுவான நஃபில் நோன்புகள்ல வரும். இரண்டாவது காலங்கள் குறிக்கப்பட்ட நஃபில் நோன்புகள், உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கு, வியாழக்கிழமை நோன்பு வைப்பதற்கு, அரஃபாவுடைய நோன்பு வைப்பதற்கு, அதே போல முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு வைப்பதற்கு, ஐயாமுல் பித், ஒவ்வொரு மாசத்திலையும் 13, 14, 15 நோன்பு வைப்பது, இதெல்லாம் நஃபிலான நோன்புகள்ல நேரங்கள் குறிப்பிடப்பட்ட நோன்புகள். அது போல ஒரு மனிதர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரு, ஒரு நாள் நோன்பு விடுறாரு, ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து பொதுவான நோன்புகள்ல வரும். புரியுதா? அப்ப நான்கு வகையான நோன்புகள் இருக்கின்றன. ஃபர்து, வாஜிப் பில் கஃபாராஸ், வாஜிப் பின் நதர், சௌமு தத்தவ்வா. அரபியில சொல்றதா இருந்தா சௌமுல் ஃபரத், சொல்லுங்க சௌமுல் ஃபரத், ஃபரதுன், புரியுதுங்களா? சௌமு ரமதான். இரண்டாவது சௌம் வாஜிப் பில் கஃபாராத், சௌம் வாஜிப் பில் கஃபாராத். இரண்டாவது, மூன்றாவது சௌம் வாஜிப் பின் நதர், சௌம் வாஜிப் பின் நதர். நான்காவது சௌமு தத்தவ்வா, சௌமு தத்தவ்வா, உபரியான நஃபிலான நோன்புகள். சரி, இப்ப இந்த குற்ற பரிகாரத்துக்காக உள்ள ஏழு வகையான வாஜிபான நோன்புகளை நேற்று ஓரளவுக்கு நம்ம விவரமா பேசிட்டோம், அதனால அதை திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. சரி, இப்ப குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து ரமதான் மாதம் நோன்பு கடமை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல ஒவ்வொரு ஃபர்துக்கும் ஹதீஸுகள்லையும் ஆதாரம் இருக்குது. புரியுதா? நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம், இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக எதை குறிப்பிடுகின்றார்கள், ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பது. இப்ப முஸ்லிம் சமுதாயத்தினுடைய யோகோபித்த முடிவு, இதை அடிக்கடி இந்த பாடத்தில் இந்த கிதாபில் நீங்க படிச்சுக்கிட்டு வருவீங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? இப்ப அதாவது மார்க்கத்தினுடைய சட்டங்கள்ல ஒன்று, நமக்கு ஒரு விஷயம் உறுதியாக வேண்டும் என்றால் அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கணும், அடுத்ததாக ஹதீஸுகள்ல சொல்லப்பட்டிருக்கணும். சரியா? மூன்றாவதாக இஜ்மா, மூன்றாவது என்ன இஜ்மா, அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று சொல்லக்கூடிய நமக்கும் இந்த கொள்கையிலிருந்து வழிகட்டு போன கூட்டத்தார்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த காலத்து மக்களா இருந்தாலும் சரி, அது இந்த பேர் வைத்துக் கொண்ட மக்களா இருந்தாலும் சரி, நமக்கும் அவர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள்ல ஒரு முக்கியமான வித்தியாசம் இஜ்மா என்ற இந்த சட்டம். நாம் குர்ஆனையும் ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸையும் ஏற்றுக்கொள்வோம், சஹாபாக்களும் தாபியின்களும் தபுத்தாபியின்களும் ஒருமித்து மாறுபடாமல், அவர்களுக்குள் கருத்து வேற்றுமை இல்லாமல் ஒருமித்து அவர்கள் செய்த முடிவையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏன்? அவர்கள் வழிகேட்டிலே ஒன்று சேர மாட்டார்கள், எல்லோரும் சேர்ந்து தப்பா சொல்லிவிட்டார்கள், தப்பாக புரிந்து கொண்டார்கள், தப்பாக நம்மை வழிநடத்தி விட்டார்கள் என்று சொல்வது, இது மார்க்கத்தின் மீது குறை சொல்வது. ஆகவே அவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஒரே முடிவுடையவர்களாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பா அவர்கள் ஏதோ ஒரு குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையிலேயோ அல்லது ஒரு ஹதீஸின் அடிப்படையிலேயோ தான் அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அவங்களுடைய முடிவு எந்த ஆயத்தின் அடிப்படையில், எந்த ஹதீஸின் அடிப்படையில் என்று நமக்கு அது தெரியாமல் இருக்கலாமே தவிர, மார்க்கத்தில் அடிப்படை இல்லாமல் அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்று அந்த சமுதாயத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். புரியுதா? ஆகவே இந்த இஜ்மா என்ற வார்த்தையை நம்ம எல்லா இடங்களிலையும் கொண்டு வருவோம். ஒரு விஷயம் குரான்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, இஜ்மால இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் இஜ்மால இருக்கு என்ற குரான்ல இருக்கு என்று சொன்னாலே போதாதா, ஹதீஸ்ல இருக்கு என்று சொன்னாலே போதாதா, இஜ்மால இருக்கு என்று ஏன் நம்ம அதை சேர்த்து சொல்லணுமா என்றால், குரான்ல உள்ளதை ஹதீஸ்ல உள்ளதை நம்ம விளங்கியது சரிதான் என்று நமக்கு உறுதி கொடுக்கக்கூடியது இந்த இஜ்மா தான். குரான்ல உள்ளத ஹதீஸ்ல உள்ளத நம்ம சரியா தான் புரிஞ்சிருக்கிறோம், நம்ம விளங்கியது சரிதான் என்பதை எதை வைத்து நம்ம முடிவு செய்கிறோம் என்றால், சஹாபாக்களுடைய அமலை வைத்து. இப்ப 5 நேர தொழுகையை நம்ம தொழுகிறோம், புரியுதா? அதே போல ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம். குரான்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்ற வார்த்தைகளை நம்ம காட்டுறோம். நம்ம இந்த வார்த்தையும் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சரிதான் என்பதை முடிவு செய்வதற்கு தான் சஹாபாக்களுடைய அமல்கள். அப்ப சஹாபாக்களும் இதே போலதான், நம்ம தொழுத மாதிரி தான் அவங்க தொழுதிருக்கிறாங்க, நம்ம ரமதான் மாசத்துல நோன்பு வச்ச மாதிரி அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த ஆயத்திலிருந்து இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கியது சரிதான். ஏன்னா நம்முடைய அமலும் சஹாபாக்களுடைய அமலும் ஒத்து போதும். அப்ப புரிஞ்சது, ரெண்டு பேரும் புரிஞ்சது சரிதான். புரியுதுங்களா? இது எதுக்கு என்று சொன்னா, உங்களுக்கு பின்னாடி நிறைய பாடங்கள் வரும், அப்போ உங்களுக்கு புரிய வரும். எதை எப்படி புரிய வரும்? இன்று மக்கள் பிதாத்துகள் செய்யறாங்க பாருங்க, இந்த பிதாத்துகளை எல்லாம் நீங்க வடிகட்டுவதற்கு சஹாபாக்களுடைய அமல் இஜ்மா என்பதுதான் உங்களுக்கு வந்து இது வடிகால், இதுதான் வடிகட்டி. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, ரசூல் சல்லா அலிஸ்லம் மேல எனக்கு முகபத் இருக்கு, செலவாத்து சொல்றது வந்து ரசூல் சல்லா அலிஸ்லம் மேல உள்ள முகபத்தின் அடையாளம், அதனால நான் வந்து பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்றேங்கிறாரு. இப்ப பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்வது ரசூல் சல்லா அலிஸ்லம் மேல வைக்கக்கூடிய முகபத்து, செலவாத்தினுடைய செலவாத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கிறதுனால பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்ல வேண்டும் என்று நீங்க மார்க்கத்தில் புரிஞ்சுக்கிறீங்க, செய்றீங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப இதை வைத்து இப்படி விளங்க முடியும், இப்படி ஒரு அமல் இருக்கு என்று இருந்தால் அதை சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களே. எப்ப சஹாபாக்கள் செய்யலையோ அப்ப நீங்க புரிஞ்சு கொண்டது தவறு. ரசூல் சல்லா அலிஸ்லம் மேல முகபத் இருக்கு என்று நாங்க மீலாது கொண்டாடுறோம், அந்த முகபத்தை வெளிப்படுத்துறதுக்கு மீலாது கொண்டாடுறோம் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், சஹாபாக்கள்கிட்ட முகபத் இருந்துச்சா இல்லையா ரசூல்லா மேல? நம்மை விட எவ்வளவோ உயர்வாக அதிகமாக அவர்களிடத்தில் இருந்துச்சு, ஆனா அவங்க மீலாது கொண்டாடல. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ முகபத்திற்கு அடையாளம் மீலாது கொண்டாடுவதில்லை, நீங்க சொல்றது தப்பு. முகபத்திற்கு அடையாளம் மீலாது கொண்டாடுவதாக இருந்திருந்தால் கண்டிப்பா நம்மை விட முந்தி சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். அதே போல மௌலூது ஓதுறாங்க, எங்களுக்கு ரசூல்லா மேல முகபத் இருக்கு, அவுளியாக்கள் மேல முகபத் இருக்கு, அதனால அவங்களுடைய பிறந்த நாள்கள்ல மௌலூது ஓதி அவங்களுடைய சிறப்புகளை நம்ம சொல்கிறோம் என்பதாக அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், இந்த முகபத் என்ற இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் இருந்தது, தாபியங்களிடம் இருந்தது, தபூ தாபியங்களிடம் இருந்தது. அவர்கள் யாரும் இந்த மாதிரி ரசூல்லாவுடைய புகழை சொல்லி கூட்டா உட்கார்ந்து சாப்பாடு ஆக்கிக்கிட்டு எல்லாரும் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களா என்றால் இல்லை. அப்ப ஆகவே நீங்க செய்யக்கூடிய செயல் பிதாத்து. நீங்க இதை வைத்து இப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்தது அல்லது உங்களுடைய செயலுக்கு இதை ஆதாரமாக காட்டுவது தப்பு. உங்களுடைய செயலுக்கு இதை நீங்கள் ஆதாரமாக சொல்வது தவறு. ஏன் இந்த ஆதாரத்தின்படி இந்த சட்டம் எடுக்கப்படும் என்று இருந்திருந்தால் நமக்கு முன்பாக சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களோடையே நம்ம பயணம் செய்வதுதான் நமக்கு மார்க்கத்தில் பாதுகாப்பு, எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பு. எப்படி? மார்க்கத்தில் பிதாத்துகளை நுழைப்பதை மட்டும் பாதுகாப்பு, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இல்லாமல் ஆக்குவதை விட்டும் பாதுகாப்பு. ரெண்டு இருக்கு, ஒன்று மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை கொண்டு வந்து மார்க்கத்தில் சேர்ப்பது அடிஷனலா, அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. ஒன்று மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியாக்கி விடுவது, அதிலிருந்து இதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. இப்ப இது எப்படி? அந்த காலத்தில் ஹாரிஜியாக்கள், முஅத்தஜிலாக்கள், பின்னாடி நம்ம படிப்போம் வழிகட்ட கூட்டத்தார்கள் தலைப்பின் கீழே, ஹாரிஜியாக்கள், முஅத்தஜிலாக்கள், முர்ஜியாக்கள், முந்தைய காலத்தில் ஷியாக்கள், இன்றைய காலத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்து, இந்த மாதிரி கூட்டத்தார்கள், இவர்களுடைய வேலை என்ன? மார்க்கத்தில் இருப்பதை வெளியாக்குவது, மார்க்கத்தில் இருப்பதை இல்லை என்று சொல்வது. இந்த தரிகாக்காரங்க, அதே போல சூஃபி கூட்டத்தார்கள், அதே போல இந்த குராபாத் அனாச்சாரங்கள் செய்யக்கூடிய கூட்டத்தார்கள், இவங்களுடைய வேலை என்ன? இல்லாததை சேர்ப்பது. இவர்களுடைய வேலை என்ன? இல்லாததை சேர்ப்பது. இவங்களுடைய வேலை இருக்கிறத வெளியாக்குவது. இந்த ரெண்டு பெரிய வழிகேட்டிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்க யாரோட பயணம் செய்யணும்? சஹாபாக்களோட பயணம் செய்யணும். அதுதான் நம்ம இஜ்மா சொல்றோம். புரியுதுங்களா? இஜ்மா என்றால் ஏகோபித்த முடிவு. யாருடைய ஏகோபித்த முடிவு? சஹாபாக்கள் அல்லது தாபிஈன்களுடைய ஏகோபித்த முடிவு. அப்ப ரமதான் மாசத்தில் நோன்பு வைப்பது என்பது எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம். அப்ப குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அர்த்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் என்பது நமக்கு உறுதியாகுது. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து கொண்டு இந்த பாருங்க குத்திபா அழைக்கும் முஸ்லியாம், அதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது, இப்படி விளங்கிக் கொள்ளணும் என்பதாக ஒருத்தர் வழிகெடுத்தால், அப்ப எதை வைத்து அவருடைய அந்த விளக்கத்தை நம்ம மறுப்போம்? நீ சொல்லக்கூடிய கருத்து இந்த ஆயத்துக்கு இருந்திருக்குமானால் அப்ப கண்டிப்பா அந்த கருத்தை சஹாபாக்கள் செய்து சொல்லியிருப்பார்கள். இல்லையே, சஹாபாக்கள் எல்லாம் இதற்கு இப்படித்தானே விளங்கினார்கள், எனவே நீ சொல்லக்கூடிய விளக்கம் தப்பு. புரியுதா? இது எப்படி சொன்னா, இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, இப்ப மானு, பெரிய மானு, அதே போல பெரிய மாடு, இந்த மாதிரி அவர் வந்து வேட்டையாடிட்டார்னு சொன்னா அப்ப வந்து ஆறு மிஸ்கின்களுக்கு உணவளிக்கணும். சின்னதா முயல் அந்த சைஸ்ல உள்ளது செஞ்சா அப்ப மூணு மிஸ்கின்களுக்கு உணவளிக்கணும். அதற்கு சமமான அளவுனா என்ன? ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டியது இருந்தால் நோன்பு எத்தனை வைக்கணும்? ஆறு வைக்கணும். இப்ப முயல் மாதிரி சின்ன பிராணிகளை வேட்டையாடி இருந்தாரு, அப்ப எத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்கணும்? மூணு ஏழைகளுக்கு உணவளிக்கணும். அப்போ அதுக்கு பதிலாக இப்ப நோன்பு வைக்கிறதா இருந்தா மூணு நோன்புகள் வைக்கணும். நோன்புனுடைய நிபந்தனைகள், அதாவது நோன்பு வைப்பது ரமதானுடைய நோன்பு. குறிப்பா இப்ப நம்ம பேச போகக்கூடியது ரமதானை பற்றி தான் தொடர்ந்து பேசுவோம். ரமதானுடைய நோன்பு ஒரு மனிதர் மீது ஃபர்த் என்று சொல்வதாக இருந்தால், ரமதானுடைய நோன்பு ஒரு மனிதர் மீது ஃபர்தாக கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது என்று முடிவு செய்வதற்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், அடிப்படைகள், நிபந்தனைகள் தேவை? புரியுதா? அதை பற்றி தான் இன்றைய பாடத்தில் பேச போறோம். கவனிங்க, ரமதானுடைய நோன்பு கட்டாயமாக கடமையாக ஒரு மனிதர் மீது ஆகுவதற்கு ஆறு விதமான நிபந்தனைகள் உள்ளன. முதலாவது நிபந்தனை என்ன? முஸ்லீமாக இருக்க வேண்டும். இபாதத்துகள் பொதுவாக யார் மீது கடமை? முஸ்லிம்கள் மீதுதான் கடமை. புரியுதா? அப்போ ஒரு மனிதர் முஸ்லீமாக இருந்தால்தான் அவர் மீது அல்லாஹ்வுடைய சட்டங்கள் கடமையாகும். ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளாரையே வரல, அவர் மேல எப்படி நம்ம மார்க்கத்தினுடைய சட்டங்களை கடமையாக்க முடியும்? முடியாது. புரியுதா? இங்க பாருங்க, இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும். ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வரவில்லை என்றார், காஃபிராக இருக்கிறார். இப்ப இந்த காஃபிரா இருப்பவர்களுக்கு மறுமையில பார்க்கும் பொழுது இரண்டு விதமான தண்டனைகள் உண்டு. ஒன்று என்ன? அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கும் தண்டனை உண்டு அவர்களுக்கு. அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கும் தண்டனை உண்டு. புரியுதா? அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒட்டுமொத்தமா மார்க்கத்தை நிராகரிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவை நிராகரித்தார்கள். அதற்கும் அவர்களுக்கு அதுதான் முதல்ல அவர்களுடைய தண்டனைக்குண்டான காரணம். இரண்டாவது என்ன? அல்லாஹுடைய மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டம் இருக்கு பாருங்க, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இந்த மாதிரி எத்தனை சட்டங்கள் இருக்கின்றனவோ அந்த ஒவ்வொரு சட்டத்தை அவர்கள் செயல்படுத்தாததற்கும் சேர்த்து தண்டனை உண்டு. இந்த துன்யால ஒரு மனிதர் காஃபிராக இருக்கிறாரு முஸ்லீம் நாட்டுக்கு கீழே. இப்ப நம்ம வந்து அவர் மேல வந்து நீ கண்டிப்பா முஸ்லீம் ஆயிட்டு கட்டாயப்படுத்த மாட்டோம். புரியுதா? அவர் விரும்பி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் தான், நாம யார் மேலேயும் மார்க்கத்தை திணிக்க மாட்டோம். ஏன்? மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்கும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உண்மையான கூலி எங்க இருக்கிறது? மறுமையில, ஆகிரத்தில் இருக்கிறது. புரியுதா? சொர்க்கத்தில் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தானே கூலி, ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு சொர்க்கத்தில் வச்சா எல்லாம் கூலி கொடுப்பான். அப்போ யார் வந்து அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு மறுமையில தண்டனை இருக்கு. அந்த மறுமையில தண்டனை கொடுக்கும் பொழுது நல்ல கவனிங்க, அவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் அதுக்கு மட்டும் தண்டனை இருக்காது. விஷயத்தை நல்லா புரியணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு தண்டனை உண்டு. இரண்டாவது தண்டனை அல்லாஹுடைய மார்க்கத்தில் உள்ள சட்டங்கள், தொழுகை, நோன்பு. புரியுதா? ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நிராகரித்தவர் எதையும் நிராகரித்ததை போல, ஹுக்குமுகள் சட்டங்களையும் நிராகரித்ததை போல, அதுக்கு தண்டனை உண்டு. இரண்டாவது, மூன்றாவது, அவர் செய்த பாவங்கள் இருக்கு பாருங்க. குஃபுர் என்ற ஒரு பாவம் மட்டுமல்ல, காஃபிராக இருந்து கொண்டு அவர் பொய் பேசியிருந்தால், அவர் பிறரை ஏமாற்றியிருந்தால், பிறரை கொலை செய்திருந்தால், என்னென்ன அநியாயங்கள் செய்தாரோ அதுக்கும் தனித்தனியா தண்டனை உண்டு. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையில் அவருக்கு மூன்று விதமான பிரச்சனைகள் இருக்கு. புரியுதா? ரெண்டு விஷயத்தை நம்ம பாடத்தில் சொல்லுவோம், நீங்க தமிழ்ல படிக்கும்போது தெரியும். ஒன்று என்ன, அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு தனி தண்டனை உண்டு. இரண்டாவது, அந்த மார்க்கத்தில் உள்ள சட்டங்கள், ஹுக்குமுகள், ஃபர்தான ஹுக்குமு, வாஜிபு, அந்த ஹுக்குமுகளை ஏற்காததற்கும் அவருக்கு தண்டனை உண்டு. புரியுதுங்களா? சரி. ஆனா இந்த இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது ஒரு காஃபிர் நோன்பு வைக்கல என்று இமாம் அவரை கூப்பிட்டு தண்டிக்க மாட்டார். ஆனா ஒரு முஸ்லீம் நோன்பு வைக்காம இருந்தா அவரை கூப்பிட்டு இமாம் தண்டிப்பார். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழாமல் இருந்தால் முஸ்லீம் அந்த மனிதரை தண்டிப்பார். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் இஸ்லாமிய ஆட்சியாளர் அவரை தண்டிப்பார். முஸ்லீமாக இருந்து கொண்டு ஹஜ் செய்யவில்லை என்றால் முஸ்லீமான ஆட்சியாளர் அவருக்கு தண்டனை கொடுப்பார். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விடுகிறான் அல்லது மது அருந்து விடுகிறான், அப்போது அவருக்கு தண்டனை உண்டு. ஒரு காஃபிர் மது அருந்திட்டான், அவருக்கு இஸ்லாமிய ஆட்சியில தண்டனை உண்டா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஹராம் என்ற சட்டம் இல்லை. புரியுதா? இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். அடுத்து, ஒரு காஃபிருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன, அவர் குஃபுர்ல இருந்தது போக அதில் இருந்து கொண்டு என்னென்ன பாவங்களை செய்தாரோ, புரியுதா, அதற்கும் அவருக்கு நாளைக்கு மறுமையில தண்டனை உண்டு. அப்ப முதலாவதாக அல்லாஹுடைய ஹுக்கும் ஒன்று கடமையாகுவதற்கு, அதுல குறிப்பா ரமதானுடைய நோன்பு கடமையாக வேண்டும் என்றால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் பாலிகாக இருக்க வேண்டும். பாலிக் என்றால் வயது வந்தவராக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? வயது அவருக்கு வந்து பூர்த்தி ஆகுவதற்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அது அதனுடைய இடங்களில் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மனிதர் வந்து ஆணோ பெண்ணோ பாலிகாகுவதற்கு என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை இருக்கோ அந்த பாலிகாகி விட்டார் என்ற உறுதி வந்தவுடனே தான் அவர் மேல கட்டாயம். அப்போ ஒரு குழந்தை பிள்ளை நோன்பு வைக்காம இருக்கு, அதை போய் நம்ம அடிக்கலாமா திட்டலாமா? வைக்க முடியாது. அதுக்கு சக்தி இருந்தா வைக்கலாம், அந்த நோன்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா குழந்தையின் மீது ஃபர்தான நோன்பை கட்டாயமாக வைக்க வேண்டும் என்று நம்ம நிர்பந்திக்கலாமா என்றால் நிர்பந்திக்க கூடாது. அப்போ வந்து பாலிக், வயது வந்திருக்க வேண்டும், அதாவது புலூகுடைய அந்த பருவ வயதை அவர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆக்கில், அதாவது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அவருடைய அறிவு வந்து தெளிவா இருக்கணும். அதாவது அறிவு தெளிவுனா என்ன, சொல்றதை புரியணும், புரிஞ்சு பேசக்கூடியவரா இருக்கணும். இப்போ ஒரு மனிதர் பைத்தியமா இருக்கிறாரு, அல்லது வந்து சில பேர் பார்த்திருப்பீங்க பைத்தியம்னு சொல்ல முடியாது, ஆனா முற்றிலுமா வந்து அவர்கள் வந்து ஒரு சிறு பிள்ளைத்தனமா இருப்பாங்க. வயது பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப சிறு பிள்ளைத்தனமா அவங்களுடைய செயல்கள் பேச்சுகள் எதுவுமே ஒரு மெச்சூரா இருக்காது. மெச்சூர் சொன்னா, அதாவது நீங்க மெச்சூர்னா ரொம்ப தூரமா விளங்காதீங்க, அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த விளக்கம் கூட அவர்கிட்ட இல்லாம இருக்கும். அப்ப அவருக்கு எதுவுமே புரியாது, நீயத்து வைக்கிறது எப்படி, நோன்புல செய்யக்கூடாத விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பது, இதெல்லாம் அவருக்கு பேண முடியாது, அதெல்லாம் அவருக்கு விளங்காது சொன்னாலும். புரியுதா? இப்ப நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிடாதீங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிடுறது தப்புங்கிறது அவர் புரியணுமா இல்லையா, அந்த அளவுக்கு கூட அவருக்கு விளக்கம் இருக்காது. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மேல நோன்பு கடமையாகாது. அப்ப அவர் வந்து புத்தி தெளிவுள்ளவராக இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் ஆக்கில், புத்தி என்று சொல்வார்கள். அடுத்ததாக காதிர், அதாவது நோன்பு வைப்பதற்குரிய உடல் வலிமை இருக்கணும். நோன்பு வைப்பதற்குரிய உடல் வலிமை. இப்போ ஒரு மனிதர் தள்ளாடக்கூடிய வயதை அடைஞ்சிட்டாரு, ரொம்ப குடுகுடு கிழவனா போயிட்டாரு, குடுகுடு கிழவியா போயிட்டாரு, கூணு உளுந்த கிழவி, வயிறு வாயு ஒட்டிருந்து முதுகும் ஒட்டிருந்து பாருங்க, கூணு ரொம்ப தள்ளாத வயசாயிட்டாங்க. அவங்களால வந்து தண்ணி குடிக்காம கொஞ்சம் சாப்பிடாம கொஞ்ச நேரத்தை கூட அவங்களால கழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பலவீனமானவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மேலையும் மன்னிக்கப்பட்டு அதுக்கு வேற பரிகாரம் இருக்குது, நம்ம படிப்போம். அப்ப நோன்பு வைப்பதற்குரிய உடல் வலிமை இருக்க வேண்டும். அடுத்ததாக முக்கீம். முக்கீம் என்றால் என்ன, உள்ளூர்ல அவர் இருக்கணுங்க, ரமதானுடைய நோன்பை உடனடியா இப்ப வைங்க என்று நாம் சட்டம் போடுவதா இருந்தா அவர் எங்க இருக்கணும்? உள்ளூர்ல இருக்கணும். பயணத்துல இருந்தாரு, அவர் மேல ரமதானுடைய நோன்பு வைக்கணும், ஆனா உடனே வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எப்ப அது அவர் பயணத்தை முடித்து ஊருக்கு வருவாரோ அப்ப அவர் வைத்தால் போதுமானது. அடுத்ததாக ஆறாவதாக ஹாலின் மினல் மவானியா, ஹாலி ஹாலின் சொன்னா அதாவது காரணங்களை விட்டு, தடை குறுக்கிய காரணங்களை விட்டு அவர் நீங்கி இருக்க வேண்டும். எப்படி? உதாரணமா பெண்களாக இருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு மாதத்தினுடைய அந்த தங்கடங்கள் இல்லாமல் இருக்கணும். குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடியவங்க, கர்ப்பமா உள்ளவங்க, இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும். அப்படி அந்த பிரச்சனைகள் இருந்தா அந்தந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மார்க்கம் என்னென்ன விளக்கங்கள் சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப ரமதானுடைய நோன்பு கட்டாய கடமையாக ஆக வேண்டும் என்றால் முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்கணும், வயது வந்தவராக இருக்கணும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், உடல் வலிமை உள்ளவராக இருக்கணும், உள்ளூரில் தங்கி இருக்கணும், அதே போல தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் ரமதானுடைய நோன்பு அவர் மீது உடனடியாக கட்டாய கடமையாக ஆகிறது என்று சொல்லப்படும். சரி, இப்ப குழந்தைகள் இருக்காங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், பாலிகாக அதாவது நம்ம என்ன சொன்னோம், இரண்டாவது நிபந்தனை என்ன சொன்னோம், பருவ வயதை அடைந்திருக்கணும். முதல் நிபந்தனைக்கு விளக்கம் சொல்லிட்டோம், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். அப்ப பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சிறுவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இதுக்கு விளக்கமா நம்ம பார்ப்பதாக இருந்தா நேரடியா ஹதீஸ்ல இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூன்று நபர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள், மூன்று நபர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் என்ன அர்த்தம்? அவங்க மேல ஒரு கடமையை செய்யவில்லை என்ற குற்றம் வராது. மூன்று நபர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு கட்டாய கடமையை விட்டு விட்டால் அது அவர்கள் மீது குற்றம் இல்லை, அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஒருவர் யாரு? அல் மஜ்னூன், பைத்தியக்காரர். அல் மஹ்லூப் அலா அகலிஹி, அவருடைய அறிவு மிகைக்கப்பட்டவர். அதுக்கு வந்து நேரடியா தமிழ்ல சொல்றதா இருந்தா அறிவு மிகைக்கப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? அவருடைய அறிவை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவருடைய நினைவை, அவருடைய சுய அந்த சிந்தனையை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய புரியக்கூடிய ஆற்றல் இல்லாதவர். அப்ப வந்து அதாவது நம்ம அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. பைத்தியம்னு யார சொல்லுவீங்க? இப்ப ரெண்டு பேரும் நம்ம பாருங்க, நம்ம ஒருத்தர் வந்து எதுக்கு எடுத்தாலும் பைத்தியம்னு சொல்றோம். என்னம்மா நீங்க 100 தடவை ஒரு நாளைக்கு புள்ளைய பைத்தியங்கிறீங்க, புள்ள 100 தடவை ஒரு நாளைக்கு உங்கள என்னம்மா, அம்மா நீ சரியான பைத்தியம்மா நீனு அப்படிங்குது. ஓப்பா என் புள்ள சொல்லிருச்சுமா என்ன பைத்தியம்னு, அதனால நான் நாளைக்கு நோன்பு வைக்க மாட்டேன்னு இருந்துடலாமா நீங்க? அதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்றோம். அப்ப நீங்க நாளைக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கார்ட வந்து நோன்பு வைக்கணும் போது அதான் நீங்க பைத்தியம் நேத்து சொல்லிட்டீங்க, நீங்க நேத்து பைத்தியம் சொல்லிட்டீங்களா, அதாங்க நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, இது என்னடா வம்பா போச்சு. அதுக்குதான் இந்த விளக்க சொல்றோம், அல் மஹ்லூப் அலா கலிஹி, தன்னுடைய அறிவை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாதவர். புரியுதுங்களா? அப்ப பைத்தியம் நம்ம யாரையும் சொல்றதுனால அவர் பைத்தியம் வேண்டாம். பைத்தியம்னா என்ன என்று சொன்னா சுயமாக அவருடைய அறிவை அவர் பயன்படுத்த முடியாமல் இருக்கணும், அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாமல் இருக்கணும். புரிஞ்சுங்களா இல்லையா? விளங்குதா? ஆமா. அடுத்து பாருங்க, அந்த பைத்தியக்காரருக்கு வந்து அவருடைய அந்த பைத்தியம் தெளிகின்ற வரை, அவர் எத்தனை ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பு விட்டாலும் சரி அவர் மீது குற்றம் கிடையாது. எப்ப திரும்ப அவருக்கு வந்து அந்த அறிவு தெளிவு ஏற்படுகிறதோ அதிலிருந்து அவர் நோன்பு வைத்துக் கொண்டால் போதுமானது. அதே போல தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர், ஒரு மனிதர் தூக்கத்தில் இருக்கார், அவரையும் அல்லாஹ் மன்னிச்சிடும். இப்ப தூக்கத்தில் ஒரு மனிதர் உதாரணத்துக்கு தொழுக தவறி போயிட்டது, தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு மனிதர் நினைவில் இருக்கிறார், நல்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு, தொழுக தெரியுது நேரம் வந்ததுன்னு சொல்லிட்டு, இவர் இப்ப தொழுகையுடைய நேரத்தை தவற விட்டால் இவர் பாவி ஆவார். ஒரு மனிதர் தூங்கினாரு அசதியில, தொழுகையுடைய நேரத்தில் எந்திரிக்கணும் என்று அவருக்கு எண்ணமெல்லாம் இருந்துச்சு, ஆனா அவர் தூங்கிட்டார், அவரை எழுப்புறதுக்கு யாரும் இல்லை. இந்த நேரத்தில் இவர் ஒரு தொழுகைய கதா செஞ்சால் இவர் மீது அது பாவமாகுமா? ஆனா அதுக்கு இப்படி செய்யக்கூடாது. தொழுகையுடைய நேரம் வரும்போது வேணுக்குனே கண்ண மூடிட்டு தூங்குற மாதிரி அப்படியே சொக்கிட்டு இருக்கிறது. புரியுதா? இந்த நடிப்புல அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் உண்மையிலேயே தூக்கத்தில் தொழுகையை விட்டானா அல்லது தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தொழுகையை விட்டானான்னு சொல்லி. நீங்க தொழுகிறதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்யணும். எப்படி அதுக்குண்டான அலாரம் இருந்தா அலாரத்தை வைக்கணும். அதே போல யார்கிட்டயாவது சொல்லிட்டு படுக்கணும். புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு அந்த தொழுகை அந்த நேரத்தினுடைய ஞாபகம் அந்த அலர்ட் அந்த டென்ஷனோட நீங்க இருக்கணும். புரியுதா? அதாவது மார்க்கத்தில் சொல்லிட்டாங்கல்ல, தூக்கத்தில் தொழுகை விட்டா பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு எம்மா நீ என்ன எழுப்பாத. புரியுதா? இருக்கிற அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட வேண்டியது. லைட் எல்லாம் பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக்கிட்டு ரூம் கதவை சாத்திக்கிட்டு அப்படியே போர்வையை தூக்கி இழுத்து போத்திக்கிட்டு ஏசியை ஃபுல்லா வச்சுட்டு கொம்னு அப்படியே கேட்டாதான் தூங்கினோட அல்லாஹ் மன்னிச்சுட்டானே. இப்படிலாம் செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். புரியுதா? இது என்ன, தொழுகையை விட வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்றே செய்வது. புரியுதா? நீங்க எல்லாமே யதார்த்தமா இருக்கணும். புரியுதா? யதார்த்தம்னா புரியுதா? கடுமையா வேலை செஞ்சீங்க, அந்த மாதிரி வேலையில அசந்து போய் படுத்தீங்க. உதாரணத்துக்கு அசருடைய நேரம் பகல்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி படுத்துட்டு நம்ம வந்து அசரு தொழுவோமே நினைச்சீங்க. வீட்டில் வேற யாருமே இல்லை, அலாரம் வச்சிருந்தீங்க, அலாரம் அடிக்குது, வீட்டுக்கு வந்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல. திடீர்னு முடிச்சு பாக்குறீங்க, வந்து பார்த்தா மணி 6:30 ஆயிடுச்சு, அல்லாவே அசரத்துலகு போயிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேண்டுமென்றே தொழுகைய உங்களுடைய அலட்சியத்தால் மிஸ் பண்ணணும் என்ற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு சும்மா திருப்திக்கு தூங்குறோம் எந்திரிச்சோட தொழுதுகளாம் பார்ப்போம், அதான் தூங்கினா பிரச்சனை இல்லையே, அந்த மாதிரி இருந்தா அது பாவமா போயிடும். ஏன்னா இன்றைக்கு ரொம்ப பேர் இந்த சட்டத்தை இப்படி தவறா செய்யறாங்கிறதுக்காக நான் சொல்றேன். புரியுதா இல்லையா? இந்த அடிக்கடி இந்த தௌஹீத் ஜமாத் சொல்றமா இல்லையா? இவங்க எப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து சுபுகு தொழுகு வந்து பள்ளிவாசல் வந்து தொழுகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஜமாத்தில் உள்ள ஆண்களுக்கு அதான் வந்து தூங்கிட்டா எல்லாம் மன்னிச்சிட்டான்ல, எப்ப வேணாலும் தொழுது, தூங்கி எழுந்திரிச்சா தொழுதுக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஜமாத்தில் இருக்கிறவங்க இவர்கள 100%-90% அல்லது இன்னும் கொஞ்சம் கூடவோ குறையவோ, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்ர் ஜமாத்தில் மொத்தமா பள்ளியில் உள்ள இமாமு மோதினாரு இன்னும் 4 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் அதான் எந்திரிச்சோட தொழுதுக்கலாம்னு இருக்கலாம், மார்க் ரொம்ப லேசுன்றவங்க. இவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஹதீஸ் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் ஹதீஸ் சொல்லிடுவாங்க. புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வேண்டுமென்றே தூங்கிக் கொண்டு தொழுகையை தவற விடுவது பெரிய பாவம் அது. புரியுதா இல்லையா? அதே போல வந்து ஒரு தொழுகையை தவற விட்டுட்டா கதா இல்லை, அது ஒரு தனி சட்டம். அதனால இவங்க என்ன செய்வாங்க, கல்யாணம் காட்சி வேற ஏதாச்சும் வேறன்னு சொன்னா அதுல ரொம்ப பிஸியா இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தொழுகை நேரம் முடிச்ச உடனே, தொழுகை நேரம் முடிஞ்சிருச்சு, தொழுகை தேவையில்லை, முடிஞ்சு, வேலையில இருந்தோம், தொழுகை தவறி போயிருச்சு, தொழுகை தேவையில்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எப்படி ஈஸி கேட்டீங்களா மார்க்கம்? ஏன் கூட்டம் கூட்டமா அங்க ஓடுறாங்க மக்கள்? வந்து கூட்டம் கூட்டமா அங்க போறாங்கன்னா காரணம் இருக்கணுமா இல்லையாமா? இல்ல, அங்க போனா சொர்க்கம் கிடைக்கும், டைரக்டா ஜன்னத்துல் ஃபிர்தோஸுக்கு அபூபக்கரோட டிக்கெட் எடுத்து ஓடி போயிடலாம், அதுக்கு நான் போறானுவேன். இந்த மாதிரி ஈஸியான சலுகை, வாழ்க்கையில ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தா போதும். நீ உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தா போதும், முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. பணக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி லேசான சட்டங்களும் அதே போல நப்சுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடித்த சட்டங்களும் அவங்க ஈஸியா சொல்றதுனால, அடுத்தது மார்க்கத்தை புரியறதுக்கு ஆளுங்கள் அறிஞர்கள் யாரும் தேவையில்லை. நீ படிச்சு நீ பாட்டுக்கு விளக்கம் சொல்லிக்க, உனக்கு புரிஞ்சா ஏத்துக்க, புரியலன்னா ஹதீஸே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு. எப்படி எவ்வளவு ஈஸி பாருங்க, ஹதீச படிப்பா, படிச்சு உனக்கு புரியலையா அது ஹதீசே இல்லைன்னு சொல்லிடு, ஈஸியா போச்சு மார்க்கம். இப்படி இருந்தா சுபஹானல்லாஹ், எல்லாரும் அறிஞர், எல்லாரும் விஞ்ஞானி, எல்லாரும் விஞ்ஞானி. அதனாலதான் கூட்டம் கூட்டமா போய் மக்கள் அங்க சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன், இத அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறவருக்கும் அல்லாஹு தஆலா மன்னிச்சுட்டான். அடுத்து மூன்றாவதாக குழந்தை, அந்த குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரை அதற்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பு கொடுத்துட்டான். புரியுதா? ஆனா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடல் வலிமை நோம்பு வைக்கக்கூடிய அளவுக்கு தாக்கத்து வருது. இப்ப நம்ம ஊர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, 5 வயசு 6 வயசுல சில வீடுகளில் 4 வயசுல கூட முயற்சி பண்றாங்க அந்த குழந்தைக்கு பாதி நோம்பாவது வைக்கட்டும், முக்காவாசி நோம்பாவது வைக்கட்டும் சொல்லிட்டு. சில வீடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 5 வயசு 6 வயசுல உள்ள பிள்ளைங்க அதுங்களே தானாக அல்ஹம்துலில்லாஹ் எந்திரிச்சு ஆசையோட நோம்பு வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஆற்றல் இருக்கு என்று சொன்னா அந்த புள்ளைய நோம்பு வைக்கிறதுக்கு அந்த புள்ளையினுடைய தாயோ தந்தையோ யார் பொறுப்பாளியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து தூண்டணும். புரியுதா? உதாரணத்துக்கு பாருங்க,
ருபையா பின்த் முஅவ்வித் என்ற ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க நமக்கு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஹர்ரம் மாசத்தினுடைய ஆஷூரா அன்று காலையில மக்களுக்கு எல்லாம் செய்தி சொல்றாங்க. ஆரம்பத்தில் வந்து ரமதான் நோன்பு கடமையாகல, என்ன நோன்பு தான் கடமையா இருந்துச்சு, ஆஷூராவுடைய நோன்பு தான் கடமையா இருந்துச்சு.